நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு சுவாமி ராம் அவர்களுடைய யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், கோயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூரடைக்காரர் சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வளமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நாங்கள் படிக்கும் ஒரு சத்சங்கமாக அமைந்திருக்கின்றது. கடைசி வகுப்பில் படித்ததை மீட்டல் செய்து இன்றைய வகுப்புக்கு செல்வது வழக்கம். இருப்பினும் கடந்த வகுப்பில் நாங்கள் வித்யா தத்துவத்தில் இறுதியான தத்துவமாகிய மாயா தத்துவத்தை பற்றி விளக்கமாக பார்த்தோம். அத்துடன் வித்யா தத்துவம் முடிவடைந்திருக்கின்றது எங்களுடைய அடிப்படை கருத்தை நாங்கள் பார்ப்பதில் என்றும் சொல்லியிருந்தேன். ஆகவே இன்று இந்த முழுமையாக இந்த வித்யா தத்துவங்களை எல்லாவற்றையும் ஒரு மீளாய்வு செய்வதுதான் இன்றைய வகுப்பு. சாதகர்களாகிய உங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல விடயம். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் தேவையான முக்கியமான விடயங்களை ஒரே நேரத்தில் கேட்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு நாங்கள் முதலில் எங்கிருந்து வந்தோம் என்பது சிறிய வினாடியில் செலவழித்து வித்யா தத்துவத்திற்குள் வருவோம். அனாதி பொருட்கள் மூன்று, பதி பசு பாசம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை தொடக்கத்தில் இருந்து வருவோம். பதி என்றால் இறைவன், பசு என்றால் ஆன்மா, பாசம் என்றால் மலங்கள். இந்த பாசத்தில் ஆணவம் கண்மம் மாயை என்று மூன்று மலங்கள் உண்டு. இதில் ஆணவ மலம் மூல மலம், அது ஆன்மாவுடன் கட்டுண்டு இருக்கின்றது. ஓ ஆன்மா ஆணவ மலத்தில் கட்டுண்டு இருட்டில் இருக்கின்றது மலம் ஆணவம். கண்மம் மாயை என்ற இரு மலங்களும் பரம்பொருளினால் அவருடைய செயல்முறை திட்டத்திற்காக ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே பராமரிப்பவர் என்று பார்க்கும்போது கண்மம் மாயை மலங்களை இறைவன் பராமரிக்கின்றார். ஆணவ மலம் ஆன்மாவால் தான் பராமரிக்கப்பட வேண்டும். ஆனால் இறைவன் அதற்கு உதவி செய்வதற்காக தன்னை போல் இந்த ஆன்மாவும் உயிர், தான் பேருயிராய் இருந்தாலும் ஆன்மா சிற்றுயிர், இருப்பினும் ஆன்மாவும் தன்னை போல் எல்லாவற்றையும் அறிய வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பி ஆன்மாவை இந்த ஆணவ மல கட்டிலிருந்து இருட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக ஒரு செயல்முறை திட்டத்தை உருவாக்கியிருந்தார். அந்த செயல்முறை திட்டம்தான் 36 தத்துவங்கள். அந்த 36 தத்துவங்களை துவக்குவதற்கு 2 முக்கியமான விடயங்களை செய்தார். முதலாவது, இந்த உயிர்கள் எல்லாவற்றையும் 3 வகையாக பிரித்தார். அந்த 3 வகை என்ன? விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர். விஞ்ஞான கலர் என்றால் என்ன? ஆணவ மலத்தை மட்டுமுடையவர்கள் என்று சுருக்கச் சொல்லலாம். பிரளயா கலர் என்றால் ஆணவ மலமும் கண்மம் மலமும் உடைய ஆன்மாக்கள். சகலர் என்றால் ஆணவம், கண்மம், மாயை 3 இருக்கும் ஆன்மாக்கள். இதில் முக்கியம் என்னென்றால், இந்த 3 வகையிலும் ஆணவ மலத்தை வைத்தே இறைவன் தன்னுடைய பிரிப்பை செய்தார். அதாவது, முழுமையாக ஆணவ மலத்தில் இருப்பவர்களை சகலர் வர்க்கத்திலும், அறவாசி ஆணவ மலம் நீங்க பெற்று அறநிலையில் இருப்பவர்களை பிரளயாகலர் நிலையிலும், முழுமையாக நீக்க முடியாத ஆணவ மலம் அனாதியானது, இருப்பினும் கிட்டத்தட்ட முழுமையாக நீங்கியவர்களை விஞ்ஞான கலர் என்ற இடத்திலும் வைத்தார். அது முதலாவது அவருடைய செயல்முறை திட்டத்தில் அவர் உருவாக்கியது. ஆன்மாக்களை பிரித்து வைத்தார் 3 பகுதிகளாக. அதன்பின் தன்னுடைய செயல் திட்டத்தை உருவாக்குவதற்கு தான் சொரூப சமாதியில் சொரூப நிலையில் இருந்து தடத்த நிலைக்கு தன்னை கொண்டு வந்தார். ஏனென்றால் சொரூப நிலை ஒருவராலும் எட்ட முடியாத நிலை. அது அவருக்கென்று இருக்கும் இடம்தான், பரம்பொருள் இருக்கும் இடம்தான் சொரூப நிலை. அவர் அந்த நிலையில் இருந்து இவற்றை செய்ய முடியாது. ஆகவே தடத்த நிலையை நோக்கி வந்தார். அங்கு வந்ததும் அவருடைய சிவசக்தி கூடியது. அந்த சிவசக்தியுடன் சேர்ந்து மாயா தத்துவத்தை இந்த செயல்முறை திட்டத்திற்கு பயன்படுத்துவதற்கு செயல்பட்டார். அதற்கு முதல், அந்த மாயாவை கொண்டு வர முதல் என்ன நினைத்தார்? இந்த ஆணவ மலத்தில் ஆன்மா கட்டுண்டு மயங்கி போய் கிடக்கின்றது. இதை முதல் செயல்பட வைத்துவிட்டு மல பொருட்களை கொண்டு வருவோம் மாயா மலம் மூலம் என்று. அதை செயல்பட வைப்பதற்கு கண்ம மலத்தை சேர்த்தார். அதன்பின் மாயா மலத்தை எடுத்து, மாயா மலத்தை 2 விதமாக பிரித்து, ஒன்று சுத்த மாயை, ஒன்று அசுத்த மாயை என்று பிரித்தார். ஏன் அதை அப்படி பிரித்தார்? சுத்த மாயையில் தடத்த நிலையில் இருக்கும் செயல்படுத்தும் தாங்கள் இருந்து கொண்டு, ஏனென்றால் அது மலம் நீங்கிய மாயை. அசுத்த மாயையில் ஆன்மாக்களை இயக்குவதற்காக அதை 2 மாயையாக பிரித்தார். அவ்வளவும் நாங்கள் முதல் வகுப்பில் பார்த்திருக்கின்றோம். அதை ஒரு மீளாய்வு செய்தோம். இப்போது எல்லோரும் என்னுடன் சேர்ந்து நகருங்கள் இந்த செயல்முறை திட்டத்தை மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக பார்ப்பதற்கு. ஆகவே அவர் அந்த அசுத்த மாயை சுத்த மாயை என்று பிரித்து, சுத்த மாயையை தாங்கள் மலங்கள் இல்லாதவர்கள் அதில் இயங்குவதற்கும், முதல்வாக அதில் சுத்த மாயையிலிருந்து சுத்த வித்தை சிவ தத்துவங்கள் 5 தோற்றுவித்தார். அதை பற்றி நாங்கள் இன்னும் படிக்கவில்லை, வேற வகுப்புகளில் படிக்கப் போகின்றோம். அதை பற்றி நான் நின்ற நேரம் சொல்லவில்லை. அந்த சிவ சத்துவத்தில் அவர் 5 தத்துவங்களை கொண்டு வந்திருந்தார். சிவ தத்துவம், சக்தி தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சதாசிவ சத்துவம், சுத்த வித்தை. இதில் சிவசக்தி தான் முக்கியம். அந்த சக்தியை வைத்துத்தான் அவர் தொழிற்பட இந்த செயல்முறை திட்டத்தை செயல்படுத்துகின்றார். அதை பற்றி விரிவாக பேந்து பார்ப்போம். சுத்த வித்தை, சுத்த மாயையிலிருந்து என்ன நடக்கின்றது என்பதை வருகிற வகுப்பிலிருந்து பார்க்க தொடங்குவோம். இப்போது அசுத்த மாயைக்குள் வந்து விடுவோம். இந்த அசுத்த மாயைக்குள் வந்து அவர் 2 தத்துவங்களை உருவாக்கினார். ஒன்று வித்யா தத்துவம், மற்றது ஆன்ம தத்துவம். வித்யா தத்துவத்தை ஏன் உருவாக்கினார் என்றால், இந்த ஆன்மாக்கள் எல்லோரையும் நுகர்வோன் தன்மையாக்குவதற்கு. நுகர்வோன் தன்மை என்றால், இந்த மாயையால் ஆன்ம தத்துவத்தில் படைக்கப்பட்ட பொருட்களை நுகர்வதற்கு வித்யா தத்துவத்தில் ஆன்மாக்களை நுகர்வோன் தன்மையை கொடுத்து அதன் கீழ் இருக்கும் ஆன்ம தத்துவத்திற்கு கொண்டு வந்து அவர்களை அனுபவிக்க விட வேண்டும், சுகிக்க விட வேண்டும். அந்த அனுபவத்தால் அவர்களுடைய அறிவுத்திறனை கூட்ட வேண்டும். கூட்டி ஒரு நேரத்தில் அவர்கள் மீண்டும் மேல் நோக்கி வித்யா தத்துவத்திற்கு தங்களுடைய முயற்சி மூலம் வர வேண்டும். அதனுடைய கருத்து என்னவென்றால், ஆன்ம தத்துவத்தை இயக்கும் பொருட்களில் இருந்து பற்றற்று, உலகியலில் இருந்து பற்றற்று, மாயை மலத்தை நீக்கி கண்ம மலம் இருக்கின்ற வித்யா தத்துவத்திற்கு வந்து அங்கிருந்து தன்னுடைய வினைகள் இறுதி வினைகளையும் முடித்து அதற்கு மேல் இருக்கும் சுத்த தத்துவத்தில் வந்து இறைவனுடன் இணைவதற்குத்தான் அவருடைய செயல் திட்டம். ஆகவே இந்த முறைப்படி நாங்கள் கீழிருந்து மேலாகத்தான் இந்த தத்துவங்களை சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் படிப்பித்துக் கொண்டு வருகின்றார்கள். ஏனென்றால் அதை முழுமையாக விளங்குவதற்காக. ஆகவே கீழிருந்துதான் நாங்களும் படித்தோம். ஆகவே கீழிருக்கும் தத்துவம் ஆன்ம தத்துவம், அதை படித்து முடித்து விட்டோம். அந்த ஆன்ம தத்துவத்தில் தான் இந்த கருவிகள், உடல், தனு, கரணங்கள் எல்லாமே இருக்கின்றன. அதை பற்றி நான் இன்று சொல்லவில்லை. ஏனென்றால் அதை நாங்கள் விரிவாக படித்து அதனுடைய தொகுப்பும் படித்திருக்கின்றோம். ஒரு 8 வகுப்புகளுக்கு முதல் நீங்கள் மீளாய்வு செய்யுங்கள். மீண்டும் அதில் நேரத்தை நான் எடுக்க விரும்பவில்லை. அது ஆன்ம தத்துவம். நாங்கள் முழுமையாக மீளாய்வு செய்ய போவது கடைசிய 5-6 வகுப்புகளில் படித்த வித்யா தத்துவம். அது இடையில் இருக்கும் தத்துவம். அந்த வித்யா தத்துவத்தில் தான் பிரளயாகலரும், கீழே இருக்கும் ஆன்ம தத்துவத்தில் சகலரும், மேலே இருக்கும் சுத்த தத்துவத்தில் விஞ்ஞான கலரும் இருக்கின்றார்கள். அதுதான் இறைவனுடைய செயல்முறை திட்டம். இப்போது நாங்கள் வித்யா தத்துவத்தை முழுமையாக பார்ப்போம். வித்யா தத்துவத்தில் 7 தத்துவங்கள் படித்தோம். இந்த 7 தத்துவங்களில் முதலாவதாக வரிசை கிரமப்படி மாயை. இந்த மாயை என்னவென்று பார்த்தோம். இந்த மாயை என்ன? அசுத்த மாயையில் இருந்து வித்யா தத்துவம் வந்திருக்கின்றது. இந்த அசுத்த மாயையிலிருந்து வந்த வித்யா தத்துவத்தில் இருக்கும் மாயை அசுத்த மாயையில் ஒரு பகுதி என்று பார்த்தோம். அந்த பகுதிக்கு உதாரணமாக ஒரு பானை செய்யும் குயவனை கொண்டு வந்தோம். பானை செய்யும் குயவன் ஒரு பானையை செய்வதற்கு தன்னுடைய முழு மண்ணிலிருந்து ஒரு சிறிய பகுதியை எடுத்து அதை பதப்படுத்தி ஒரு பானையை உருவாக்குவது போல, இந்த வித்யா தத்துவத்தில் அசுத்த மாயையிலிருந்து வந்த வித்யா தத்துவத்தில் இருக்கும் மாயை அசுத்த மாயையில் இருந்து ஒரு பகுதி மாயையை எடுத்து இறைவன் தயார்படுத்துகின்றார் மாயைக்கு கீழ். இந்த மாயையின் தொழில் என்ன? இந்த மாயையின் தொழில் என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்த மாயை தான் அசுத்த மாயையிலிருந்து வந்த ஒரு பகுதி. இந்த மாயையை வைத்துத்தான் இறைவன் அந்த மிச்ச 6 தத்துவங்களையும் அதிலிருந்து கொண்டு வருகின்றார். வித்யா தத்துவத்தில் இருக்கும் 6 தத்துவங்களையும் முதலாவதாக அவர் கொண்டு வருவது மாயைக்கு பின் கால தத்துவம், அதைத் தொடர்ந்து நியதி, அதைத் தொடர்ந்து கலை, அதைத் தொடர்ந்து வித்தை, அதைத் தொடர்ந்து அராகம். ஆகவே இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இறுதியாக புருடன் என்று இந்த 6 தத்துவங்களையும் வித்யா தத்துவத்திற்குள் கொண்டு வந்தார். இந்த காலம், நியதி என்ன, இவற்றினுடைய தொழில்கள் என்னவென்று பார்ப்போம். விரிவாக பார்த்து விட்டோம், இன்று சுருக்கமாக பார்த்து விடுவோம். காலம் எங்களுக்கு தேவை. ஏனென்றால் நாங்கள் செய்யும் வினைகளுக்கு ஒரு எல்லை தேவை. ஆகவே இந்த காலத்தின் தொழில் என்னவென்றால், இது மூன்று விதமாக செயல்படுகின்றது. காலம் என்பது பல, இறந்த காலம், நிகழ் காலம், எதிர்காலம் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. இந்த மூன்று காலங்களும் இறந்த காலத்தில் எல்லையை வகுப்பதாகவும், நிகழ் காலத்தில் பலம் என்றும், எதிர்காலத்தில் புதுமை என்றும் இந்த காலங்களில் செயல்படும் விதத்தை சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அதற்காக காலம் நிச்சயமாக தேவை. ஆகவே இறைவன் கால தத்துவத்தை படைக்கின்றார், அதைத் தொடர்ந்து நியதி தத்துவத்தை படைக்கின்றார். அந்த நியதி என்னத்திற்காக செயல்படுகின்றது என்றால், நியதி என்றால் அதனுடைய பெயர் என்ன, தொழில் என்னென்று பார்த்தால், அவரவர் செய்த வினைகளை அவரவரே அனுபவிக்க வேண்டும், அது மாறியும் வேறொருவரிடம் சென்றுவிடக் கூடாது என்பது என்று அந்த நியதி தத்துவத்தை இறைவன் கொண்டு வருகின்றார். அதே நேரம் வலியவர் எளியவரிடம் இருந்தோ, எளியவர் வலியவரிடம் இருந்தோ அவற்றை மாற்றிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக இறைவன் நிர்வாகத்திலேயே அந்த நியதி தத்துவம் கொடுக்கப்படுகின்றது ஆன்மாக்களுக்கு. ஆகவே காலம் நியதி. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்றால் கலை. கலையின் சொல்லு என்னவென்றால் தொழில், செயல். ஆகவே இறைவன் இந்த ஆன்மாக்களை செயல்படுத்த பண்ண வேண்டும் என்று இந்த கலை தத்துவம் ஊடாக ஆணவ பிடியில் சிக்கிக்கொண்டிருக்கும் ஆன்மாவை வினைக்கேற்றவாறு சற்றே ஆணவ மல பிடியை தளர்த்தி மாயா சக்தி மூலம் அந்த ஒளியை ஆணவத்திற்கு கொடுத்து அந்த ஆணவத்தை இயங்க பண்ணுகின்றார். ஆகவே கலை தத்துவம் தான் அவர் முதல் தொடக்கும் தத்துவம். ஆன்மாக்களுக்கு காலமும் நியதியும் அவர் நிர்ணயித்த பின், ஆகவே இப்போது ஆன்மா கிரியாசக்தியை பெற்று தொழிற்படுவதற்கு தயாராகின்றது. அந்த நிலையில் என்ன தேவை என்று யோசித்து அடுத்ததாக ஞான அறிவு தேவை. ஆன்மா செயல்படுவதற்கு, செயல்பட வைத்துவிட்டார், செயல்படுவதற்கு அறிவு தேவை. ஆகவே வித்தை தத்துவம், கலைக்கு அடுத்ததாக இருக்கும் வித்தை தத்துவத்திலிருந்து அந்த ஞான அறிவை இறைவன் கொடுக்க தொடங்குகின்றார். ஆகவே இந்த வித்தை தத்துவம் என்பது ஞானம், அறிவு, இறை உயிர்களுக்கு செயல்பட வைக்கும் தத்துவம். இந்த வித்தை தத்துவத்தில் இன்னொரு செயல்பாடும் இருக்கின்றது. இது வித்யா தத்துவத்தில் இருந்தாலும் ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் புத்தி என்ற தத்துவத்தை இயக்குவது மேலிருந்து இந்த வித்தை தத்துவம்தான். இந்த புத்தி என்ற தத்துவம் ஏன் எங்களுக்கு தேவை என்று நாங்கள் ஆன்ம தத்துவம் படிக்கும் போது பார்த்தோம். ஒரு பொருளை நாங்கள் அறிய வேண்டுமென்றால் அது பொறிகள் மூலம், வெளிப்பொறிகள் மூலம் உட்பொறிகளுக்கு வந்து அந்த கரணங்கள் மூலம் மனம் அதை பற்றியவுடன், அகங்காரம் அதை தூண்டியவுடன், சித்தம் அதனுடைய விடயங்களை கொடுத்தவுடன் புத்தி நிச்சயிக்கின்றது என்று பார்த்திருக்கின்றோம். ஆன்ம தத்துவங்களுக்குள் அந்த புத்தியை செயல்படுத்துவது இந்த வித்தை தத்துவம்தான், வித்யா தத்துவத்திலிருந்து. அதுதான் இந்த வித்தை தத்துவத்தின் தொழில். சரி, இப்போ செயல்படுத்த பண்ணியாச்சு, அறிவும் கொடுத்தாச்சு. இனி ஆன்மாவை அதை நுகர பண்ணுவதற்கு ஆன்மாவுக்கு அதில் விருப்பை கொண்டு வர வேண்டும். அதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் இச்சை என்று சொல்லுவோம். ஆகவே அந்த இச்சையை தரக்கூடிய அராக தத்துவம் அடுத்ததாக இருக்கின்றது வித்யா தத்துவத்தில். அந்த அராக தத்துவத்தை மீண்டும் இறைவன் ஆணவ பிடியிலிருந்து வினைக்கேற்றவாறு ஆன்மாவை தளர்த்தி அதை இச்சைப்பட வைக்கின்றார் அராக தத்துவத்தின் மூலம். இந்த அராக தத்துவமும் ரெண்டு தொழில்களை செய்கின்றது. தன்னுடைய அராகத்தை மாத்திரம் செய்யாது, கீழே ஆன்ம தத்துவத்தில் அராகத்திற்கு கீழிருக்கும், அதாவது புத்தியின் குணபாவகம் என்ற சொல்லளவில் ஞாபகம் வைத்திருங்கள். புத்தியின் குணபாவகத்தில் இருக்கும் அராக தத்துவம், ஆன்ம தத்துவங்களுக்குள்ளே இருக்கும் அராக தத்துவம் புத்திக்குள் தான் இருக்கின்றது ஒரு சிறு பகுதியாக. அந்த அராக தத்துவத்தில் தான் விருப்பு வெறுப்பு இருக்கின்றது. வித்யா தத்துவத்தில் இருக்கும் அராகம் விருப்பு மாத்திரம்தான். இச்சை விருப்பம்னு சொல்லாமல் இச்சை என்றே சொல்லுங்கள். ஆனால் ஆன்மா சுகிப்பதற்கு ரெண்டும் தேவை, விருப்பும் தேவை, வெறுப்பும் தேவை. அது ஆன்ம தத்துவத்தில் தான் தேவை. அந்த அராக தத்துவம் புத்திக்குள் இருப்பதால் ஆன்ம தத்துவத்தில், இந்த வித்யா தத்துவத்தில் இருந்து இந்த அராக பொது தத்துவம் சிறப்பு தத்துவமாக இருக்கும் ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் அராகத்தை எழுப்புகின்றது, எழுப்பி ஆன்மாவை பொருட்களை நுகர விடுகின்றார், விருப்பாகவும் வெறுப்பாகவும். அதுதான் அராக தத்துவம். ஆகவே மூன்றும் இந்த ஐந்து நிலைகளையும் பார்த்தோம். இப்போது காலம், நியதி, கலையாகிய செயல், வித்தையாகிய அறிவு, அராகமாகிய இச்சை, இந்த ஐந்தும் செயல்பட தொடங்கியவுடன் வித்யா தத்துவத்தில் அதற்கு ஒரு புது பெயர் ஒன்றை கொடுக்கின்றார்கள். சைவ சித்தாந்தத்தில் இறைவனருளால் பஞ்ச கஞ்சுகம், ஐந்து சேர்ந்த, ஐந்து நிகழ்வும் சேர்ந்த ஒரு கலவை. இந்த பஞ்ச கஞ்சுக கலவைக்கு இன்னொரு பெயர் இருக்கு, போர்வை என்று சொல்வார்கள். போர்வை ஏன் இதை போர்வை என்று சொல்கின்றார்கள் என்றால், இந்த 36 தத்துவங்களில் ஆன்மாவிற்கு அந்த நிலையில் வித்யா தத்துவத்தில் வைத்து இந்த போர்வை போர்க்கப்படுகின்றது. அதாவது ஆன்மா இந்த போர்வையை போர்த்து கொள்கின்றது. போர்த்தவுடன் அதற்கு ஒரு புது பெயர் கிடைக்கின்றது, புருஷன், புருடன். அதுதான் 7வது தத்துவத்துக்குரிய விளக்கம். இந்த புருட நிலையை ஆன்மா எய்கின்றது. சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி நுகர்வோன் தன்மையை பெறுகின்றது. மிகவும் இலகுவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு போகின்றேன். அதாவது வித்யா தத்துவத்திலிருந்து இந்த ஐந்து நிலைகளையும் இறைவன் செயல்படுத்தி அதை ஒரு போர்வையாக ஆன்மாவுக்கு போர்த்தி விடுகின்றார். அதை போர்த்ததும் ஆன்மாவின் நிலை புருட தத்துவம். அது உலகியல் சொல்லு புருஷனிலிருந்து வந்தது. அதாவது ஒரு இளைஞன் தன்னுடைய மன வாழ்க்கைக்கு செல்லும் போது அந்த பெயரை பெறுகின்றான் உலகத்தில், புருஷன். அதாவது நான் பெண்ணை நுகர தயாராகி விட்டேன், குடும்பத்தை நடத்த தயாராகி விட்டேன் என்ற நிலை. அதே நிலைதான் அந்த ஆன்மாவுக்கு வித்யா தத்துவத்தில் இருந்து நுகர்வோனான் தன்மை கிடைக்கின்றது. கிடைத்தவுடன் தான் அது வித்யா தத்துவத்தில் அந்த நிலையை எடுத்தது. இனி ஆன்ம தத்துவத்திற்குள் வர வேண்டும். வித்யா தத்துவத்தில் தன்மை நிலையில் மாத்திரம் இருப்பவர்களும் இருப்பதால் அவர்கள் ஆன்ம தத்துவத்திற்குள் கீழே வர முடியாது. ஏனென்றால் அவர்கள் கீழே இருந்து மேலே போயிருந்தால் பாசநிலை அற்ற போனவர்கள். ஆகவே அந்த புருஷ தன்மையை முழுமையாக கொடுப்பதற்கு பஞ்ச கிளேசம் என்ற ஒரு பகுதியை ஆன்ம தத்துவத்தில் வைத்திருக்கின்றார் இறைவன். அந்த பஞ்ச கிளேசத்தை பற்றியும் விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதாவது திரிபுர உணர்தல் என்று சொல்வது, ஒன்றை வேறொன்றாக ஆன்மாக்களுக்கு மாயை மலம் மூலமாக காட்டிக்கொண்டிருந்து ஆன்மாக்களை மாயையில் சிக்கடிக்கும் நிலைதான் அவிச்சை என்று சொல்லப்படும் அந்த பஞ்ச கிளேசங்கள். அந்த அவிச்சை, அந்த பஞ்ச கிளேசமாகிய அந்த அவிச்சையுடன் இந்த ஆன்மா பஞ்ச கஞ்சுகம் போர்த்தப்பட்ட ஆன்மா வித்யா தத்துவத்தில் வந்து பஞ்ச கிளேசத்தையும் போர்க்கின்றது. போர்க்கும் போது அது ஆன்ம தத்துவத்தில் செயல்பட தொடங்குகின்றது. அது நாங்களாகிய சகலருக்குரிய நிலை. ஆகவே இந்த பஞ்ச கிளேசத்துடன், பஞ்ச கஞ்சுகத்துடன் ஆன்மா வரும்போது அது ஆன்ம தத்துவத்தில் பொருட்களை நுகரத் தொடங்குகின்றது. ஆன்ம தத்துவம் படித்து முடித்து விட்டோம் என்று சொன்னேன். முதலே 24 தத்துவங்கள் அங்கு நுகரப்படும் பொருட்களுக்குரிய தத்துவம்தான் ஆன்ம தத்துவம். ஆகவே இப்போது ஆன்மா மேலிருந்து புருஷனாகி அது பொது நிலையில் புருஷனாகி மீண்டும் இந்த பொருட்களை வைத்து அனுபவித்து தன்னுடைய நிலையை, வினைகளை கழிப்பதற்காக கீழே வந்து பஞ்ச கிளேசத்துடன் சேர்ந்து உலகியலில் அனுபவிக்க தொடங்குகின்றது. இதுதான் இறைவனின் செயல்முறை திட்டம். இந்த திட்டம் எங்களுடைய உடலில் ஒவ்வொருவருக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த திட்டத்தை இறைவன் அமுல்படுத்தி இந்த ஆன்மாக்களை தனு கரணா புவனா பூவங்கள் மூலமாக, இந்த தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள் மூலமாக இவற்றை இந்த உலகத்தில் உடலை கொடுத்து உடலுக்குரிய கருவிகளை பூட்டி இந்த கருவிகளுக்கு மேலாக உலகத்தை உலகில் வாழ்வதற்கு உலகத்தை கொடுத்து உலகில் இருக்கும் பொருட்களை கொடுப்பது தான் தனு கரண புவன போகம். ஆகவே இந்த ஆன்மா மேலிருந்து வரும்போது என்ன மாதிரி வருகின்றது என்று இன்னொரு விளக்கமும் சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்கின்றார். அது என்ன விளக்கம் என்றால், இந்த ஆன்மா மேலிருந்து வரும்போது மாயை வித்யா தத்துவத்தில் மாயா தத்துவத்தைத்தான் முதலாவதாக தொடக்குகின்றார். அந்த மாயா தத்துவ அந்த ஆன்மாவுடன் சேர்ந்தவுடன் ஆன்மாவுக்கு காரண சரீரம் கிடைக்கின்றது. அந்த காரண சரீரத்துடன் அந்த மாயா தத்துவத்தில் இருந்து எடுத்த காரண சரீரத்துடன் ஆன்மா இருக்கும் போது இந்த பஞ்ச கஞ்சுகமாகிய இந்த ஐந்து காலம் நியதி கலை வித்தை அராகம் அந்த போர்வை ஆன்மாவுக்கு போர்க்கப்படும் போது அதற்கு கஞ்சுவ சரீரம் கிடைக்கின்றது. இந்த கஞ்சுவ சரீரம் அதற்கு கிடைத்தவுடன் அடுத்த நிலை அதை போர்த்து கொண்டு ஆன்ம தத்துவத்திற்குள் வரும்போது குணங்கள் தான் ஆன்ம தத்துவத்தை இயக்குகின்றன என்று முதல் பார்த்து விட்டோம். 24 தத்துவங்களையும், சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம், இந்த குண தத்துவங்கள் மூன்றுடனும் சேரும் போது இந்த ஆன்மாவுக்கு குண சரீரம் வருகின்றது. இதெல்லாம் பேரளவில் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். குணசரீரம் கிடைக்கின்றது. இந்த குணசரீரத்துடன் ஆன்ம தத்துவத்தில் ஆன்மா இருக்கும் போது இந்த ஐந்து ஞானேந்திரியங்கள் இல்லை, தன்மாத்திரைகள், ஐந்து தன்மாத்திரைகள் மனம் புத்தி அகங்காரம் என்ற இந்த எட்டுடனும் சேர்ந்து அது சூட்சும சரீரத்தை பெறுகின்றது. அதன்பின் இறுதியாக ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள் என்று இந்த 15 சேர்ந்து தூள சரீரத்தை எடுக்கின்றது. இதுதான் ஆன்மா மேலிருந்து கீழாக இந்த உடலுக்குள் வரும் சரீரங்கள். இதை 5 சரீரங்கள் என்று சொல்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். இந்த 5 சரீரங்களையும் வேதாந்தத்தில் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆன்மா காரண சரீரத்தை எடுப்பது ஆனந்தமய கோஷமாகவும், பஞ்ச கஞ்சுவ சரீரத்தை எடுப்பது பஞ்ச கஞ்சுவத்துடன் சேர்ந்து அந்த சரீரத்தை எடுப்பது விஞ்ஞானமய கோஷமாகவும், குணசரீரத்துடன் சேர்ந்து எடுக்கும் சரீரம் மனோமய கோஷமாகவும், தன் மாத்திரைகள் மனம் மனம் புத்தி அகங்காரம் என்ற எட்டுடனும் சேர்ந்து எடுப்பது சூட்சுமமாகிய பிராணமய கோஷமாகவும், இறுதியாக 5 ஞானேந்திரியங்கள், 5 கண்மேந்திரியங்கள், 5 பஞ்சபூதங்களுடன் சேர்ந்து எடுக்கும் தூள சரீரம் அன்னமய கோஷமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது இதை நான் இவ்வளவு சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் மீட்டல் செய்யுங்கள். இதுதான் எங்களுடைய ஆன்மா மேலிருந்து கீழ் வரும் முறையும் பேந்து இவற்றையெல்லாம் இறைவன் கொடுத்து ஆன்மாக்களை அந்தந்த இடத்தில் விற்று நாங்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். வினைகளை கழிக்கின்றோம், வினைகளை சேர்க்கின்றோம், எல்லாம் உங்களுக்கு புரிகின்றது. இவற்றையெல்லாம் எடுத்துக்கொன்று நாங்கள் மீண்டும் மேல் நோக்கி போய் இறைவனை அடைவதுதான் ஆன்ம ஈடேற்றம். ஆகவே நாங்கள் எங்கிருந்து வந்தோம், எங்கே போகின்றோம் என்ற ரெண்டு கேள்விக்கும் இந்த கருவிகள் உங்களுக்கு அழகான பதில்களை தருகின்றது, செயல்முறை பதில்களை தருகின்றது. இது மிகவும் சுருங்கிய முறையில் பாபாஜியின் அருளுடன் உங்களுக்கு தருகின்றேன். இவ்வளவையும் நீங்கள் பிடித்து விட்டீர்கள் என்றாலே இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு பல விஷயங்கள் தெளிவாகிவிடும். ஆகவே கடந்த பல வகுப்புகளாக ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த 36 தத்துவங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தின் கீழ் படித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் நிர்வகித்த 3 தொகுதிகளில் 2 தொகுதிகளை முடித்து விட்டோம். ஆன்ம தத்துவமாகிய கீழ்த்தொகுதியையும் நடுத்தொகுதியில் இருக்கும் வித்யா தத்துவத்தையும். ஆகவே மீளாய்வு செய்யுங்கள். அடுத்த வகுப்பிலிருந்து நாங்கள் சுத்த தத்துவத்தை பார்க்கப் போகின்றோம். பல வகுப்புகளுக்கு அவற்றை முடித்தால் 36 தத்துவங்களும் மேலிருந்து கீழாக எப்படி வேலை செய்கின்றது, அதன் பின் நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டை எப்படி செய்து கீழிருந்து மேலாக போகின்றோம், இவற்றின் பரிமாணம் என்ன, இவற்றை முழுமையாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவுத்திறனை எடுத்தால் அதனால் சத்குரு கிரியா பாபாஜியின் அருளால் உங்களுடைய சாதனை நன்றாக நடக்கும். விளங்கி சாதனையை செய்வீர்கள். சரி, சாதனை தான் உங்களுக்கு செய்ய முடியாத கட்டமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக அமையும். வாழ்க்கை என்பது இந்த தத்துவங்கள், இந்த பொறிகள், இந்த கருவிகளின் இயக்கம்தான் வாழ்க்கை. இவற்றை நன்றாக அறிந்து உங்களுடைய வாழ்க்கையையும் மேம்படுத்தி உங்களுடைய சாதனையையும் மேம்படுத்த வேண்டும். அதுதான் பாபாஜி சொல்கின்றார். குடும்பத்தில் உலகத்தில் இருந்து கொன்றே கிரியா யோகத்தை செய்வதுதான் இந்த மகத்தான கிரியா யோகத்தின் நன்மை. அவற்றை நாங்கள் சுகிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வித்யா தத்துவத்தை இன்றுடன் முடிவுக்கு கொண்டு வந்து பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி கேள்வி பதில்களுக்கு முதல் இறைவனையாவும் கார்த்திகேயனையாவினுடைய சுருக்கங்களையும் கேட்டு உங்களை அந்த இடத்திற்கு பாபாஜியின் அருளுடன் விடை காண்பதற்கு கொண்டு செல்கின்றேன். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். சைவ சித்தாந்த வகுப்பு உங்களுடைய குறுகிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
சென்ற ஞாயிற்றுக்கிழமை வகுப்பில் கூறிய வித்யா தத்துவங்களை சுருக்கமாக இன்றைய வகுப்பிலும் தெளிவாக சொல்லப்பட்டது. சிறிது விளக்கத்தை தருவதாக மனத்தில் சிறிது கொஞ்சம் பதிந்ததாக தென்பட்டது. எனவே நாங்கள் மீண்டும் தெளிவாக பெறுவதற்கும் அது மாத்திரமல்ல ஆன்மீக ஏற்றத்தை அறிவதற்குரிய வழி சத்சங்கத்தில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் முயற்சலை தொடர்ந்து அது தெளிவான நிலை வரும் வரையும் முயற்சி செய்து எங்களுடைய சத்சங்கத்தின் பலனையும் அடைய ஆன்மீக ஏற்றத்தையும் அடைய முடிந்த அளவு முயற்சலை செய்து முயற்சிப்போமாக. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நல்ல சைவ சித்தாந்த கருத்துக்களை ரொம்ப சிறப்பாக அத தெளிவா சொன்னீங்க. ரொம்ப அருமை. ஆனா என்னன்னா 8 மணி நேரம் அங்க நடக்கிற கிளாஸ் நீங்க அரை மணி நேரத்துல சொல்லிருக்கீங்க. அதுதான் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். உண்மைதான் அது. ஏன்னா அது கால நீதிப்படி நீங்க எல்லாரும் வேலையில இருக்கிறீங்க. இந்த அளவுக்கு தான் நீங்க அதை கொடுக்க முடியும் உங்களால. நாங்க இங்க இருக்கிறதுனால 8 மணி நேரம் அதை படிக்கிறோம். அதையே இப்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்ன என்னுடைய ரொம்ப நெருங்கிய ஒரு 20 வருஷம் படிக்கிற மொழியாரு நான் சொல்லக்கூடிய ஐய சாருக்கு தெரியும். அவரை சொல்லியிருக்காங்கள பத்தி எனக்கு பயமா போச்சு. இன்னும் அதை வந்து கொஞ்சம் கூட நம்ம தொடல, தொட்ட மாதிரி ஒரு பிம்பம் நமக்கு தெரியுத ஒழிய அது அவ்வளவு பெரிய பொருள், அது உண்மை பொருள் சொல்லிட்டாரு. அப்ப உண்மை பொருள் எப்படியா நமக்கு தெரிஞ்சு ஆகணும், அதை நீங்க அரை மணி நேரம் சொன்னாலும் சரி, இல்ல இங்க 8 மணி நேரம் சொன்னாலும் சரி, இல்ல 20 வருஷம் படிச்சாலும் சரி, ஆக நல்ல பொருள் மேல நமக்கு இறைவன் வந்து ஒரு கருணை காட்டிட்டாரு. சைவ சித்தாந்த என்ற ஒரு விஷயத்த நமக்கு காட்டிட்டாரு. எப்படியாவது அதுல நீங்க நுகர ஆரம்பிங்க. இதை இவ்வளவு குயிக்கா நம்ம தெரிஞ்சிக்க முடியாது, குறிப்பு எடுங்க, சில குறிப்புகளை எடுத்து அதுல எந்தெந்த டவுட் இருக்கோ அடுத்தடுத்த கிளாஸ்ல நீங்க பரிணாமம் பண்ணிக்கங்க என்றது என்னுடைய ஒரு சின்ன கருத்து. ஏன்னா நாங்களாம் இன்னும் அந்த அளவுக்கு வரலையே, குறிப்பு நீங்க எடுத்து அதுல எதுல எதுல டவுட் இருக்கோ கேட்டீங்கன்னா அதுல இன்னும் உங்களுக்கு நுணுக்கமான அந்த பதில் கிடைக்கும். சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையும் அதுக்கு அதுல இல்லாத கருத்தே கிடையாது, அதுல இல்லாத உண்மை பொருளே இல்லை, முடிந்த முடிவுன்ட்டாங்க. அந்த வகையில நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, அதை நல்ல விதமா பயன்படுத்திக்கணும். ஐயா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, எதையும் சொல்ல மாட்டாங்க, யாராவது சைவ சித்தாந்தம் படிக்க போறேன்னா உடனே பணம் கட்டணும்னு சொல்லுவாங்க. அவ்வளவு வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய இதை அனுபவிச்சு பார்த்ததுனால அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய நல்ல விஷயம் அதுல இருக்கு சொல்லி என்னுடைய சத்சங்கத்தை முடிச்சுட்டு, ஓம் கிரிய பாபா ஜினமோம், ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரிய பாபா தினமோம், ஓம் சிவாய நம. மிகவும் அழகாக சிறு உதாரணங்களுடன் அதை முற்றினீர்கள் கார்த்திகேயன் ஐயா. நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபா தினமோம், ஓம் சிவாய நம. நான் இறுதியாக இந்த சத்சங்கத்தின் முடிவுக்குள் சொல்ல வந்த என்னவென்றால், கார்த்திகேயன் ஐயா சொன்னதையும் வைத்து இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது. இப்போ பார்க்க கிடைக்காவிட்டாலும் தொடர்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் இதை படித்து கொண்டு போகும்போது மீட்டர் செய்து கொண்டு வருவீர்களாக இருந்தால் உங்களுக்கும் புரியும் தன்மை கூடுதலாக இருக்கும். ஆனால் மிகவும் எளிமையாக சுருங்கிய முறையில் சுருக்கமானவற்றைத்தான் தந்திருக்கின்றேன். இறைவனை கார்த்திகேயன் ஐயா சொன்ன மாதிரி 20 வருடம் தொடர்ந்து படிப்பவர்களும் இன்னும் தாங்கள் எல்கேஜி தான் என்று நினைக்கும் அளவுக்கு பல விடயங்கள் உண்டு. அதன் சுருக்கத்தை தந்திருக்கின்றேன். இந்த சுருக்கத்தின் விரிவு தான் அந்த விடயங்களே தவிர புதுமையாக பல விடயங்கள் என்று இல்லை. ஆனால் விரிவான சைவ சித்தாந்தம் இருக்கின்றது. ஆகவே எல்லோரும் இதை மீட்டல் செய்யுங்கள், முடிந்த அளவு அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு தயாராகுங்கள் என்று சொல்லி இப்போது உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு கொண்டு செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோ.